நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீகரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் தேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்தனர் அம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொருவ சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி. இன்றைய சத்சங்கத்தை கடந்த இரண்டு தினங்களாக வந்த சில சாதகர்களிடமிருந்து வந்த கேள்வியை வைத்து அடிப்படையாக வைத்து செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மனதில் சில கேள்விகள் வந்திருக்கின்றது. அந்த கேள்விகளை நாங்கள் எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் படித்தபடி, எங்களுடைய கிரியா யோகத்தில் படித்தபடி மூன்று நிலைகளாக பிரிக்கலாம். அந்த கேள்விகளை ஒன்று தூள உடம்புக்குரிய கேள்வியாகவும், மற்றது சூட்சும உடம்புக்குரிய கேள்வியாகவும், மற்றது காரண சரீரத்துக்குரிய கேள்வியாகவும் அமைந்திருப்பதை அவதானித்தேன். ஆகவே சாதகர்கள் இந்த விடயத்தை மீண்டும் மீண்டும் கேட்டிருந்தாலும் பாபாஜியின் அருளினால் அந்த கேள்விகள் வந்திருக்கின்றது. அவற்றை மீண்டும் அதற்கு விடை காண்போம் பாபாஜியின் அருளினால். முதலாவது கேள்வி, தூள உடம்பில் இருந்து தொடங்குவோம். நாங்கள் செய்யும் ஆசனத்தில் ஒவ்வொரு ஆசனத்திலும் உடலை நன்றாக தளர்த்த வேண்டும் என்று நீங்கள் குறிப்பு கொடுத்துக் கொண்டு வருகின்றீர்கள் ஐயா. போக 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 அந்த குறிப்புகளை தரும்போது உங்களுடைய குரலில் பாரிய அழுத்தம் தெரியப்படுகின்றது. அதாவது நீங்கள் மக்கள் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக பல கோணங்களில் அதை அமுல்படுத்துகின்றீர்கள். ஆகவே நீங்கள் அந்த தளர்வு நிலைக்கு வர வேண்டும் என்பதை உறுதியாக எல்லோரும் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் அது நிச்சயமாக உண்மை இருக்கின்றது என்பது எனக்கு தெரிகின்றது. நீங்கள் அந்த அழுத்தத்தை கூட கூட கொடுப்பதற்குரிய உங்களுடைய காரணம் என்னவோ என்று அந்த கேள்வி. அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் என்று சொன்ன ஒரு ஓமானத்திற்கு ஏற்றபடிதான் என்னுடைய கூற்று போகின்றது என்று அந்த அன்பருக்கு நான் பதில் கூறுகின்றேன். ஒரு விடயத்தை ஒரு தரம் மாத்திரம் சொல்லி நீங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு பார்த்து கொண்டிருக்கும் போது சிலர் அதை செய்கின்றார்கள், பலர் அதை மறந்து விடுகின்றார்கள். ஆகவேதான் ஒவ்வொரு ஆசனத்திலையும் மாறி 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 ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் உடலை தளர்த்த வேண்டும் என்ற குறிப்பு தரப்படுகின்றது. அதில் கூட எனக்கு பூரண திருப்தி ஏற்படவில்லை. இருப்பினும் அதற்கு அடுத்த முறையாக கூடி எங்களுடைய கோயம்புத்தூர் சங்க தாய் மூலமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் உங்களுடைய உடலை தளர்த்துவதற்குரிய மேலதிக குறிப்புகள் அந்த தாய் தான் அதை ஒரு தன்னுடைய தொண்டாக செய்கின்றேன் என்று கேட்ட நிமித்தம் அந்த தாய்க்கு அதை கொடுத்திருக்கின்றேன். அவர் தனக்கு முடிந்த அறிவு நிலையில் தன்னுடைய பயிற்சி நிலையில் உங்களுக்கு அந்த தகவல்களை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எங்களுடைய ஊடகம் மூலமாக தருகின்றார், தரப்போகின்றார் ஒரு வருடத்திற்கு. அதையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய உடலை இதற்கும் மேலாகவும் என்ன மாதிரி தளர்த்தலாம் இந்த யோகா தூள உடலுக்குரிய அபியாசங்கள் செய்வதற்கு என்பதை அறிந்து அதை பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக அதனால் உங்களுடைய தூள உடம்பு பயிற்சிக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதிலை மூன்று விதமாக தந்துவிட்டேன். ஒன்று, ஒரு முறை சொன்ன பின் எல்லோரும் அதையே மறந்து விடாமல் அதை நினைத்து அப்படியே செய்வது. இரண்டாவது, இந்த ஆசனங்களை நாங்கள் சொல்லும் போது உங்களுக்கு தரும்போது அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது. மூன்றாவது முறையையும் பாபாஜி எங்கள் சங்கம் மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அது செயல்முறையிலேயும் உங்களுக்கு வேறு விதமாகவும் அந்த உடல் தளர்ச்சியை எப்படி ஏற்படுத்தலாம் என்று எங்களுடைய 18 ஆசனங்களுக்கு மேலாக இருக்கும் எங்களுடைய உயரிய ஆசனங்களுக்கும் உதவக்கூடிய வகையில் அதையும் பாபாஜியின் அருளால் மேற்கொள்ளுகின்றோம். அடுத்த கேள்வி தூள உடலுக்குரிய கேள்வி வந்தது. அதாவது, நீங்கள் இந்த தூள உடல் விஷயங்களை எங்களுக்கு சொல்லும் போது சுவாசத்தை அடக்காமல் செய்ய வேண்டும், அதற்கு மேலாக சுவாசத்தை ஒவ்வொரு நிலையிலும் அறுத்து உறுத்து கூறுகின்றீர்கள். நாங்கள் கிரியா யோகா வகுப்புகளில் யோகியாருடைய வகுப்புகள் என்று சொன்னால் யோகியாருடைய சீடர்களின் வகுப்புகளில் சில வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கின்றோம். அதில் அந்த மூச்சை எடுத்து விடுவதை பற்றி கூடுதலாக சொல்வது குறைவு. ஆனால் சாதாரண சுவாச நிலையில் இருக்க வேண்டும், எந்த நேரமும் மூச்சை அடக்கக்கூடாது என்ற 2 வசனங்கள் தான் வருகின்றது. ஆனால் நீங்கள் ஆசனங்களை கூறும் போது எந்த நிலையில் சுவாசத்தை எடுக்க வேண்டும், எந்த நிலையில் விட வேண்டும் என்று அச்சுறுத்தி கூறுகின்றீர்கள். அதன் காரணம் என்னவோ என்றது அந்த அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக எங்களுடைய குருமார்களாகிய சுவாமி ராம் யோகி ராமையா அவர்கள் அதை அழுத்தமாக சொல்லாவிட்டாலும் அவர்கள் சொன்ன சொல்லுக்கிணங்க அதை அழுத்தமாக்கியதுதான் என்னுடைய வழிமுறை. எங்களுடைய குருமார்கள் பாபாஜியின் கோரிக்கையின் பேரில் சொல்லி இருக்கிறார்கள், இந்த கிரியா யோகா ஆசனத்தை போடும் போது எந்த நிலையிலும் சுவாசத்தை அடக்கக்கூடாது, சாதாரணமாக சுவாசிக்க வேண்டும் என்று 2 முக்கிய செய்திகளை சொல்லி இருக்கின்றார்கள். அதை பிடித்து வச்சிருப்பவர்கள் நான் இந்த முதல் உதாரணத்தில் சொன்னது போல குறைவு. ஆனால் அதையும் நான் அந்த 2வது 3வது முறை என்று நான் அந்த ஆசன தளர்வு நிலையை சொன்னது போல சுவாச நிலையையும் மக்களுக்கு ஊக்கப்படுத்தி அதை மறக்காமல் செய்வதற்காகத்தான். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் சுவாசத்தை அடக்காமல் சாதாரண சுவாச நிலையில் செய்ய வேண்டும் என்றதை எந்த நேரத்தில் எந்த சுவாசம் வேலை செய்கின்றது என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்தி அந்த நிலையை செய்யுங்கள் என்று சொல்லி வருகின்றேன். அது எப்படி எங்களுடைய சாதகர்களுக்கு உதவுகின்றது என்றால், இந்த கிரியா யோகம் தேக பயிற்சி என்பது 3 நிலைகளிலும் எங்களுடைய உடலை சரிப்படுத்துவதற்குரிய தேக பயிற்சி, ஒரு உன்னதமான தேக பயிற்சி எல்லா யோகா தேக பயிற்சியை விட என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதை சத்குரு பாபாஜியும் எங்களுடைய குருமார்கள் மூலமாக எல்லோருக்கும் போதித்திருக்கின்றார்கள். நானும் அதை சொல்லி வருகின்றேன். அதற்கு அடுத்தபடியான நிலைதான் அந்த மேலதிக உதவி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உதவி காரணமாக உங்களுக்கு அது எப்படி செயல்முறையில் செயல்படும் என்பதையும் சிறிய விளக்கம் தருகின்றேன். சிலர் யோசிக்கலாம், எங்களுக்கு அந்த உதவி எல்லாம் தேவையில்லை, நீங்கள் ஒரு முறை சுவாசத்தை அடக்காமல் நீங்கள் சாதாரண சுவாசத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய எனர்ஜியும் சேவ் ஐயா, நீங்கள் அவ்வளவையும் சொல்லி முடிக்கும் போது எவ்வளவோ கஷ்டப்பட்டு உதயங்களுக்கு சொல்கின்றீர்கள் என்று அந்த அன்பருடைய தாழ்ந்த வேண்டுகோள். ஏனென்றால் என்னுடைய எனர்ஜி, அதாவது என்னுடைய எனர்ஜியை சேவ் பண்ணலாம் தானே என்பதுதான் அவருடைய உட்கருத்து. என்னுடைய பணி பாபாஜிக்கு சரணாகதி பணி, என்னுடைய உயிர் இந்த உடலில் இருக்கும் வரைக்கும் அந்த பணி தொடர்ந்து கொண்டே போகும். ஆகவே எனக்கு அதை பற்றி ஒரு துன்பமோ வருத்தமோ இல்லை. ஆனால் மக்களுக்கு அது எவ்வளவு தூரம் சென்றடைய வேண்டும், மக்கள் எவ்வளவு தூரம் அதிலிருந்து அதை உண்மையாக செய்து பயன்பெற வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கு. ஆகவேதான் விரிவாக சொல்கின்றேன். நான் ஆசன வகுப்புகள் நடத்தும் போது ஆசன வகுப்பில் பங்கு பெற்றுபவர்களுக்கு தெரியும், எங்கேயாவது ஏதாவது ஒரு நுட்பங்களை ஒவ்வொரு வகுப்பிலும் கூட்டிக் கொண்டே போவேன். அதை செய்பவர்கள் அதை அனுபவிப்பார்கள். அவர்களுக்குத்தான் தெரியும் தாங்கள் அந்த நிலையை செய்யும் போது அதை ஒழுங்காக செய்வதில்லை என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். ஏனென்றால் அவர்கள் ஆசன வகுப்பில் இருக்கின்றார்கள், மற்றவர்களுக்கு அது புரியாது. ஆகவே இந்த சுவாசம் எப்ப எடுத்து எப்ப விட வேண்டும் என்று சொல்லும் போது அதனால் நான் உங்களுக்கு மறைமுகமாக சொல்லும் செய்தி என்னவென்றால், ஓ முயற்சி என்னவென்றால், உங்களுடைய மனம் அந்த ஆசனத்தை விட்டு வெளியால் போக விடாது ஒரு கடிவாளத்தை போட்டு விடுகின்றேன். அப்போது நான் அந்த சொல்லும் மேலதிக தகவலை நீங்கள் ஓகே நான் மூச்செடுக்க வேண்டும் மூச்சு விட வேண்டும் என்று அதை யோசித்துக் கொண்டு செய்யும் போது உங்களுடைய மனம் வெளியால் அலையாது. ஆகவே அதை சரியாக செய்கின்றனோ என்று உங்களையே நீங்கள் ஒரு பரீட்சை செய்யும் நேரம், அந்த நேரத்தில் அந்த ஆசனம் முடிந்துவிடும். அதே விடயத்தை ஒரு சொல்லில் ஆசனம் துவங்கும் போது நீங்கள் இதை சாதாரண சுவாச நிலையில் செய்து கொண்டிருங்கள், சுவாசத்தை அடக்கக்கூடாது என்று அடுத்த 2 நிமிடங்களும் உங்களுடைய ஆசன அசைவுக்கு விடும்போது என்ன நடக்கும் என்றால், எல்லா மக்களும் அல்ல, எல்லா சாதகர்களும் அல்ல, பெரும்பாலானோர் அவர்களுடைய மனதின் மூலம் வழியால் சென்று விடுவார்கள். அந்த 2 நிமிடத்தில் பேந்து நான் மற்ற வசனத்தை சொல்லும் போது மீண்டும் ஆசனத்திற்குள் வந்து விடுவார்கள். அவர்களுக்கே தெரியாது அவர்களுடைய இயல்பான சுவாசம் சரியாக நடந்ததா என்று. அதற்குரிய காரணம் என்னவென்றால், அவர்களுடைய மனம் வேறு விடயங்களில் ஈடுபடும் போது அவர்களுடைய சுவாச நிலை மாறப்படும். அது மறக்க வேண்டாம். உங்களுடைய மனம் வெளியால் போகும் போதுதான் சுவாசங்கள் மாறுகின்றது. அதற்குரிய காரணம் உணர்ச்சி, உணர்ச்சியால் வரும் சிந்தனைகள். அதை நீங்கள் எவ்வாறு அறியலாம் என்றால், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது உங்களுடைய உணர்வு நிலை உடல் நிலை ஒரு மாதிரியாக இருக்கும், நீங்கள் கோபப்படும் போது உங்களுடைய உணர்ச்சி நிலை உடல் நிலை ஒரு மாறுதலாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதே போல்தான் உங்களுடைய மனம் ஒரு விடயத்தில் லைத்து இருக்காவிட்டால், வெவ்வேறு விடயங்களில் லைத்து இருக்கும் போது அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய உடல் பாகுகளும் மாறும். ஆகவே நீங்கள் அந்த ஆசனத்தில் இருக்கும் போது சரியாக அந்த மூச்சு உங்களுடைய உடலில் சாதாரணமாக, யோகி ராமையா அவர்களும் எங்களுடைய சுவாமி ராம் அவர்களும் சொன்ன மாதிரி உங்களுடைய உடலில் நடக்கும் என்பது கட்டாயம் அல்ல. ஏனென்றால் உங்களுடைய மனம் அதில் இருக்காது, ஏனென்றால் உங்களுக்கு இடவழி கூட. ஆகவே உங்களுடைய நேரத்தை ஆசனத்தில் அசைந்து கொண்டிருக்கும் நேரத்தை ஏதோ ஒன்றில் ஆசனம் சார்பாக சிந்திப்பதற்காகவே என்னுடைய எனர்ஜி அதில் விரைவுபடுத்தப்பட்டாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்று உங்களை ஒரு கடிவாளம் போட்டு அந்த ஆசனத்தை செய்ய பண்ணுகின்றேனே தவிர, நீங்கள் அதையும் கடந்தவர்கள். மனதை அடக்கி மனதை அடக்கி அந்த ஆசனத்தில் மனம் வைத்து செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த மேலதிக தரவுகள் தேவையில்லை என்பது உண்மைதான். ஆனால் அந்த நிலையில் இருப்பவர்கள் அந்த தரவை காதால் கேட்காமல் இருந்தாலும் பரவாயில்லை. நாங்கள் இந்த வகுப்பில் எல்லோரையும் பார்க்க வேண்டும். எல்லோரும் அந்த வசனத்தை கேட்கும் போது அப்படியான மனநிலையை சிந்த விடுபவர்களுக்கு இப்படியான முறை மிகவும் உதவும் என்றதால் தான் நான் அதை சொல்லுகின்றேன். ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்வியில் உண்மையும் உண்டு பொய்யும் உண்டு. இது தூள உடலுக்கான கேள்வி, இன்றைய சத்சங்கத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி. எல்லா மக்களின் விளக்கத்திற்காக அதை நான் இங்கு சொல்லியிருக்கின்றேன். அடுத்ததாக இன்னொரு கேள்வி சூட்சும உடம்பில் வந்திருக்கின்றது. தூள உடம்பு சூட்சும உடம்பு கம்பினேஷன் இது என்று சொல்லலாம். அதாவது இந்த முப்பொருள் உண்மை, இந்த முப்பொருள் உண்மையில் உண்மை பொய் என்பது இருக்கின்றபடியாத்தான் அதை முப்பொருள் உண்மை என்று சொல்லுகின்றோம். அதை பற்றிய சிறிய விளக்கம் ஒரு அன்பர் கேட்டிருந்தார். அதை பல நேரங்களில் பல இடங்களில் பார்க்கின்றோம். இந்த முப்பொருள் உண்மை என்பது சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்பட்ட அடி 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 நிலையாகிய பதி பசு பாசம் என்ற முப்பொருட்களை குறிக்கின்றது. இந்த முப்பொருட்களும் உண்மையானது. அதில் பதியும் பசுவும் அறிவு நிலையை சார்ந்தது, பாசம் அறிவற்றது, சடப்பொருள் என்று சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். ஆகவே இந்த உண்மை என்ற சொல்லு முக்கியம், எங்களுடைய பயிற்சிக்கும் முக்கியம், எங்களுடைய வாழ்க்கைக்கும் முக்கியம். நாங்கள் உண்மையாகவே வளர வேண்டும், உண்மையையே பேச வேண்டும், உண்மையிலேயே நிலைத்திருக்க வேண்டும் என்று மூன்று இடத்திலும் நாங்கள் அதை கவனிக்க வேண்டும். ஆகவே இந்த மூன்று முப்பொருள்களும் உண்மையானது. அது பதி பசு பாசம் என்ற நிலைகள். இந்த மூன்று பொருள்களும் உண்மையானது என்று சொல்லும் போது இந்த ஆணவ மலம், பாசத்தில் இருக்கும் ஆணவ மலம் என்பதும் உண்மையானது. ஆனால் நாங்கள் அதை இறைநிலைக்கு போகும்போது, அதாவது உயிராகிய பசு பதியிடம் செல்லும் போது ஒரு நேரம், இறுதி நேரம், அந்த ஆணவ மலம் கூட அதில் ஒரு பகுதியாகத்தான் இருக்கும், மறந்து விடாதீர்கள். ஆனால் அது செயலற்றி இருக்கும். ஆகவேதான் இந்த மூன்று பொருள்களும் முப்பொருள் உண்மையாக கருதப்படுகின்றது. இந்த உண்மை என்ற சொல்லுக்கு இன்னொரு விதமாக சொல்ல போனால், இந்த உண்மையானவற்றை நாங்கள் எப்படி அடையாளம் காணலாம் என்று அந்த அன்பருடைய கேள்விக்கு, இந்த உண்மையானதை அடையாளம் காணுவதற்குரிய வழி, இந்த உண்மைக்கு தோற்றம் என்பது இல்லை, அழிவும் இல்லை. இது சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அதுதான் உண்மையானது. ஆதலால் தான் இந்த முப்பொருட்களும் உண்மையாக கருதப்படுகின்றது. ஆகவே இந்த முப்பொருட்களின் உண்மைகளை எங்களுடைய சாதகர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதை தொடர்ந்து அவருடைய இன்னொரு கேள்வி, நாங்கள் இரண்டு நிலைகளில், பொருட்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இரண்டு நிலைகளில் செயல்படுகின்றன, ஆதலால் தான் காரண காரியங்கள் நடைபெறுகின்றது என்று நீங்கள் பழைய சத்சங்கத்தில் கூறியிருக்கின்றீர்கள். அதற்குரிய சிறிய விளக்கத்தையும் கேட்டிருந்தார். அது உண்மை. எல்லாவற்றிற்கும் இரண்டு செயல்கள் இருக்கின்றன. ஒன்று காரணமாக இருக்கும் போதுதான், ஒரு காரணம் வரும்போதுதான் காரியம் நடக்கின்றது. அது உலகியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம். இந்த காரண நிலைகள் எல்லாம் ஆன்மீகத்தை பொறுத்தவரை, குறிப்பை பொறுத்தவரை சூட்சுமமான நிலை என்று சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. கிரியா யோகத்திலும் சத்குரு பாபாஜி சொல்லியிருக்கின்றார், காரியம் என்று சொல்வது தூல நிலையில் நடைபெறும் நிலை என்றும் குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. அதை மேலதிகமாக பார்க்க போவோமாக இருந்தால், இந்த காரிய நிலை, காரண நிலை என்பது சூட்சும சுகத்தில் நடக்கும் நிலைக்கு, அது புலன்களுக்கு அகப்படாத நிலை என்பது இன்னொரு வரவிளக்கணம். அது புலன்களுக்கு அகப்படாத நிலை என்றபடியால் தான் அது சூட்சும நிலையில் நடைபெறுகின்றது. அதே இது காரிய நிலையில் நடக்கும் போது தூல நிலை, அது காரிய நிலையில் செயல்படுகின்றது, அது புலன்களுக்கு அகப்படும் நிலை. கனகேசம்மா மியூட்டில் இருங்கள், கனகேசம்மா மியூட்டில் இருங்கள், கனகேசம்மா மியூட்டில் இருங்கள் என்ற நிலை இருக்கின்றது. ஆகவே அவர் கேட்ட அந்த இரண்டு நிலைகளும் அதான், காரண நிலையும் காரிய நிலையும். காரண நிலை சூட்சுமத்தில் உருவாகி அது காரியமாக தூலத்தில் நடைபெறுகின்றது. அது உலகியலிலும் உண்மை, ஆன்மீகத்திலும் உண்மை என்பது அவருடைய கேள்விக்குரிய பதில். அதை சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் ஒரு உபமானம் மூலம் சொல்லுவார்கள். ஒரு தண்ணீரை எடுத்தீர்கள் என்றால் தண்ணீரின் இயல்பான நிலை குளிர்ச்சி. அதை நீங்கள் கொதிக்க வைத்தீர்கள் என்றால் அது சூடாகிவிடும். ஆனால் கொதித்த தண்ணி அது காரியத்தால் செயல் சூடாக வருகின்றது. காரணமாக இருப்பது குளிர்ச்சி மாத்திரம்தான். ஆகவே அது காரிய நிலையில் சூடாக வந்த பின் அதை ஆறிய பின் பார்த்தீர்கள் என்றால் அது தன்னுடைய நிஜமான இயல்புக்கு போய்விடும், குளிர்ச்சியாகிவிடும் என்று உபமானம் சொல்லுவார்கள். அதை கேட்டிருக்கின்றேன். அடுத்ததாக வந்த கேள்வி என்னவென்றால், இந்த உண்மை பொய் என்றதை வைத்து பழைய சத்சங்கங்களில் நாங்கள் எங்களுடைய முப்பொருள்களுக்கும், அதாவது பதி பசு பாசம் என்ற முப்பொருள்களுக்கும் இரண்டு இயல்புகள் இருக்கென்று பார்த்திருக்கின்றோம். அதை மீண்டும் ஒரு முறை கூறும்படி அதே சாதகர் கேட்டிருந்தார். அதாவது பதி, பசு, பாசம், கடவுள், ஆன்மா பாசங்களுக்கு இரண்டு நிலைகளும் இருக்கின்றது. பொது இயல்பும் இருக்கின்றது, சிறப்பு இயல்பும் இருக்கின்றது. அந்த பொது இயல்பாக பதிக்கு இருப்பது கடவுளுக்கு அவருடைய ஐந்தொழில்கள். அந்த ஐந்தொழில்களை ஆற்றுவதற்காக அவர் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து தன்னை ஒவ்வொரு உருவங்களில் உருவகித்து அந்த ஐந்தொழில்களை பசுவாகிய ஆன்மாவுக்காக நடத்துகின்றார். அது அவருடைய பொது இயல்பு. அவருடைய உண்மை இயல்பு சச்சிதானந்த நிலை. ஒருவருமே அந்த நிலைக்கு போகம் வர முடியாது. அது அவருக்குரிய நிலை. அந்த நிலையில் இருப்பதால் தான் அவர் அந்த பொது நிலையில் வந்து ஆன்மாக்களுக்காக தன்னுடைய தொழில்களை செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றார். அதுதான் அவருடைய உண்மை நிலை. அந்த உண்மை நிலை சச்சிதானந்த நிலை. அது அந்த பெரும்பொருளுக்கு மாத்திரமே உண்டு. பசு நிலைக்கு வருவீர்களாக இருந்தால், பசு என்பது பதிக்கும் பாசத்திற்கும் இடையில் இருக்கின்றது என்று பலமுறை பார்த்திருக்கின்றோம். இந்த சாதகர்களுக்காக, இந்த சாதகருக்காக இந்த பசு நிலை பாசத்தை நோக்கி இருக்கும் போது அது அந்த பசுவின் பொது நிலையாக அமைகின்றது. ஏனென்றால் பொதுவாக கூடுதலாக எல்லோரும் அந்த நிலையில் தான் இருப்பார்கள். அது இயற்கை. ஆனால் அந்த பசுவின் உண்மை நிலைதான் ஆன்மீகத்தை நாடி சென்று பதியை நோக்கி செல்பவர்களுடைய நிலை. அந்த நிலையில்தான் அந்த பசுவாகிய ஆன்மா கடவுளை நோக்கி தன்னுடைய பயணத்தை செலுத்திக் கொண்டிருக்கும் நிலை. ஆகவே அதான் பசுவினுடைய உண்மை நிலை. அதாவது எங்களுக்கு இந்த மாயையினால் தரப்பட்ட தனு கரண புவன போகத்தால் தரப்பட்டவற்றை பாவித்து எங்களுடைய வினைகளை போக்கி இந்த மாயையிலிருந்து விடுபட்டு ஆணவ மலத்திலிருந்து நாங்கள் ஆணவத்தை ஒடுக்கி ஆணவத்தை செயலற பண்ணி இறைவனுடன் சேரும் நிலைதான் எங்களுடைய பசுவின் உண்மையான நிலை. பாசத்தின் நிலையை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், பாசம் என்பது எங்களுக்கு தொடர்ந்து துன்பங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. அது மாத்திரமல்ல, எங்களுடைய பசு இந்த நிலைகளிலிருந்து விடுபடுவதற்கு பாசத்தில் தான், மாயை நிலையில், மாயா மலத்தில் தான் இந்த தனுக்கரண புவன போகம் தரப்பட்டிருக்கின்றது. உடல், உடலுக்குரிய புலன்கள், உலகம், உலகத்தில் இருக்கும் பொருட்கள் என்ற நான்கும் தான் தனு கரண புவன போகம். இவற்றை அந்த பசு நிலையில் இருக்கும் உண்மைக்காக அந்த பசு நிலை அது செயல்படுத்துகின்றது. பசுவை கடவுள் ஈடேற்றுவதற்கு அந்த பாச நிலையை அந்த நிலையில் பயன்படுத்துகின்றார். ஆகவே அந்த பாச நிலையில் இயற்கை குணம், பொது இயல்பு எங்களுக்கு, அதாவது பசுவிற்கு இடர் தந்து கொண்டிருக்கும் நிலையாகும். ஆகவே இந்த பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்பதும் உண்மை நிலை, பொது நிலை என்பது சைவ சித்தாந்தத்தில் இந்த முப்பொருட்களுடன் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக எங்களுடைய கிரியா யோகத்தில் வந்து பார்ப்போமாக இருந்தால், அது சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த கிரியா யோகம் என்றபடியால் இந்த நிலைகள் முழுக்க, நான் இவ்வளவு நேரம் சொன்ன நிலைகள் முழுக்க கிரியா யோகத்திலும் பாபாஜியின் தெய்வீய குரலில் அழுத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அடுத்த நிலை கிரியா யோகம் ஆகிய ஐந்து விரல்களுக்குரிய பஞ்சாங்க யோகம் என்று யோகியார் சொல்லுவார். அந்த நிலையில் இருக்கும் கிரியா யோகத்தில் இந்த ஐந்துடல்களான அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் சைவ சித்தாந்த கோஷங்களை கிரியா யோகத்தில் தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறை உடம்பு, ஆத்ம உடம்பு என்று வேறு பெயரால் சொல்லப்பட்டாலும் இரண்டும் ஒன்றுதான். ஆனால் கிரியா யோகம் செயல்முறை பயிற்சி கோஷங்களாக வகுக்கப்பட்டது. ஒரு தியரி என்று சொல்லுவோம். அந்த முறைகளை எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. அந்த முறைகளுக்குரிய பயிற்சியைத்தான் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் சைவ சித்தாந்தத்தில் இருந்து தரப்பட்ட முறைகளை பயன்படுத்தி எங்கள் எல்லோருக்கும் கிரியா யோகமாக வகுத்து அதை செயல்முறையில் நாங்கள் செய்து ஆன்ம ஈடேற்றத்தை பெறுவதற்கு அதை தந்திருக்கின்றார் என்பது அந்த சாதகரின் கேள்விக்கு அதை விட கூடுதலான விளக்கம் இங்கு கொடுக்கின்றேன். அடுத்ததாகவும் கடைசியாகவும் இன்னொரு கேள்வியை இன்னொரு சாதகர் கேட்டிருந்தார். அதுவும் இதை தொடர்ந்து வரும் கேள்விதான். அவருடைய கேள்வி என்னவென்றால், ஐயா, இந்த வினை கொள்கைகளை பற்றி நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கிறீர்கள். அதில் சஞ்சித வினை மொத்த வினையாகவும், பிராப்த வினை அந்தந்த புறப்பு அந்த உடம்புக்குரிய வினையாகவும் அந்தந்த புறப்புகளில், ஆகாமிய வினை புது வினையாகவும் தரப்பட்டிருக்கின்றது. அவருடைய கேள்வி என்னவென்றால், எல்லோருக்கும் வரக்கூடிய கேள்வி, நான் இந்த புறப்பில் நன்றாக ஆன்மீகத்தில் வளர்ந்து என்னுடைய ஆகாமிய வினை ஆகிய இந்த புறப்பில் செய்யும் வினைகளை குறைத்து, முடிந்த அளவு குறைத்து, ஏனென்றால் நான் ஆன்மீகத்தில் ஆர்வமாக இருக்கின்றேன், முடிந்த அளவு அந்த வினை செய்யாதிருந்து, வினை செய்தாலும் அது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட இருவினை ஒப்பு வினையாக, நல்லதையும் கூடாததையும் ஒரே மாதிரியாக துவக்கத்திலாவது எடுக்க பழகி, அது எடுப்பதென்றால் மூன்றாலும், உடலால், மொழியால், மனதால், எல்லாவற்றாலும் எடுத்து, நான் நல்ல முறையில் இந்த உடலில் என்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் போது கடவுள் எனக்கு தராது வைத்திருந்த சஞ்சித வினை மொத்த வினையில் மிச்சமாக இருக்கும் வினை அங்கு இருக்கின்றது என்பது உண்மை. நீங்கள் சொன்னதின்படி எனக்கு தரப்பட்ட பிராப்த வினையும் இந்த பிறப்பில் நான் எவ்வளவு தூரம் அந்த வினையை முடிக்க வேண்டும் என்பதும் கடவுளால் தரப்பட்டது. ஆனால் இந்த பிறப்பில் நான் செய்யும் ஆகாமிய வினை என்பது, அது ஆகாமிய வினை என்று கூறப்பட்டாலும் முழுக்க முழுக்க அது என்னுடைய கையில் இருக்கின்றது. அது நல்ல ஒரு அவருடைய சிந்தனை, அதுதான் உண்மை. அது நிகழ்காலத்தில் இருக்கின்றது, இந்த பிறப்பில் இருக்கின்றது. அதுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியாது. ஏனென்றால் கடவுள் தனு கரண புவன போகங்களை உங்களுக்கு தந்திருக்கின்றார். இந்த உடலுடன் நீங்கள் இந்த உடலில் இருக்கும் போது நீங்கள் என்ன மாதிரி செயல்படுவீர்கள் என்பது கடவுள் நிச்சயமாக அவரால் சொல்ல முடியாது. ஏனென்றால் உங்களுடைய நிலை கடவுளை நாடி கூட கூட போவுமாக இருக்குமா இருந்தால், நீங்கள் கடவுளை நோக்கி போகக்கூடியதாக இருந்தால், இந்த அன்பர் சொன்ன மாதிரி தன்னுடைய ஆகாமிய வினையை அவர் குறைக்கக்கூடிய நிலையில் அவருடைய இந்த உடல் வாழ்க்கை அமையுமாக இருந்தால், அவர் கேட்ட கேள்வி முழுக்க முழுக்க உண்மை. அப்போது அவருடைய கேள்வி என்னவென்றால், தன்னுடைய சஞ்சித வினையில் பழைய புறப்புகளில் தான் விட்டு விட்டு வந்த வினை, இறைவனால் பராமரிக்கப்படும் வினை என்னுடைய உயிருக்காக, நான் இவ்வளவு தூரம் நன்றாக இந்த புறப்பில் என்னை மாற்றி, என்னை என்று சொன்னால் என்னுடைய ஆன்மா உடல் அல்ல, என்னை மாற்றி இந்த வினைகள், இறைவன் தந்த வினைகளை எப்படியோ நான் அனுபவித்து முடித்துத்தான் என்னுடைய காலம் முடியும் என்பதும் தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி செய்யும் போது இந்த ஆகாமிய வினை விஷயத்தில் நான் இறைவனை பரிபூரணமாக நினைத்து தொடர்ந்து அதை குறைத்து விட்டேனாக இருந்தால், இறைவனிடம் இருக்கும் சஞ்சித வினை அடுத்த புறப்படுக்கும் போது நான் அதை அனுபவிக்கத்தான் வேண்டும். என்னுடைய ஆன்ம ஈடேற்றத்தை முடிக்கும் நிலை வரும் வரைக்கும் வர முதல் அந்த வினைகளை அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆனால் என்னுடைய ஆன்மா இந்த புறப்பில் இந்த உடலில் பக்குவப்பட்டு விட்டது. இந்த புறப்புக்கு நான் வரும்போது என்னுடைய ஆன்மா இருந்த பக்குவத்தில் தான் இறை என்னுடைய வினை பயன்களை, பிராப்த வினைகளை இந்த உடலுக்கு தந்திருக்கின்றார். என்னையும் என்னையும் என்று சொல்வது என்னுடைய உயிரை அந்த உடலுக்குள் புகுத்தி இருக்கின்றார். ஆனால் என்னுடைய கையில் தான் நிகழ்காலம் இருக்கின்றது. அதில் நான் நன்றாக வாழ்ந்து விட்டேன் என்றால், அது என்னுடைய ஆன்மாவின் பக்குவ நிலை. ஆகவே என்னுடைய சஞ்சித வினையால் நான் நல்ல நிலைக்கு ஆன்மீகத்தில் வந்துவிட்டால் கூட, என்னுடைய சஞ்சித வினையில் இருக்கும் வினைகளை நான் அனுபவித்துத்தானே முடிக்க வேண்டும் ஐயா, சைவ சித்தாந்த கூற்றின்படி. அதில் சிறிய கன்ஃபியூஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், சில தனக்கு தன்னுடைய மனதில் சில கேள்விக்குறிகள் இருக்கின்றது. அது என்ன மாதிரி அமையும்? ஏனென்றால் அது நான் முற்புறப்புகளில் பக்குவம் இல்லாத நிலையில் செய்த வினைகள், ஆனால் நான் அதை அனுபவித்தே முடிக்க வேண்டும் என்பதும் எனக்கு தெரிகின்றது. ஆகவே அந்த நிலையில் சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி என்ன நடக்கும் அந்த என்பதற்குரிய பதிலும் சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆன்மா அந்த நிலையில் பக்குவப்பட்டுக் கொண்டு போகுமாக இருந்தால் ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி விரைவாக விரைந்து கொண்டிருக்குமாக இருந்தால் நிகழ்காலத்தில் அடுத்த பிறப்பு அந்த ஆன்மா எடுக்கும் போது அந்த சஞ்சீத வினையில் இருக்கும் பல வினைகள் இறையால் எதிக்கப்பட்டு விடும் என்று சைவ சித்தாந்தத்தில் குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. அதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் எனக்கு இந்த நிலையில் பெரிதாக தெரியாவிட்டாலும் அது சொல்லப்பட்ட கருத்தின் அர்த்தம் என்னுடைய மனதிற்கு தென்பட்ட முறையில் பாபாஜியின் அருளால் அந்த சொல்லு மிகவும் முக்கியமானது. அதாவது உங்களுடைய வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சியை பார்த்து இறை உங்களுக்கு பழைய வினைகள் மொத்த வினைகள் இறைவனுடைய கையில் உங்களுடைய ஆன்மாவுக்கு இருந்தாலும் உங்களுடைய நிலையை நீங்கள் அந்த நிகழ்கால புறப்பில் உயர்த்தி விட்டீர்களாக இருந்தால் இறையை நோக்கி கிட்ட கிட்ட போய்விட்டீர்களாக இருந்தால் அவர் உங்களுடைய பழைய வினைகளை உங்களுக்கு காட்டி உங்களை தன்னில் இருந்து மீண்டும் தூரத்துக்கு தள்ளிவிட மாட்டார் என்று சைவ சித்தாந்தத்தில் சிறிய குறிப்பு தரப்பட்டிருப்பதை பார்த்திருக்கின்றேன், கேட்டிருக்கின்றேன். அதை சொல்லும் வசனம் சைவ சித்தாந்தத்தில் உங்களுடைய சஞ்சித வினைகள் இறையினால் எரிக்கப்படும். ஆகவே மறந்து விடாதீர்கள், வினைகள் முழுவதையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது உண்மை கருத்து. அது சாதாரண உலகியலில் வாழும் சாதாரண வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு போகும் பல புறப்புகளில் வாழ்ந்து தொடர்ந்து கொண்டு போகும் ஆன்மீகத்தில் முழுமையாக அந்த ஆன்மா இறங்காத நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு உண்மையே தவிர இப்படியான யோகத்தில் ஆன்மீகத்தில் இறங்கி தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளும் ஆன்மாக்களுக்கு அந்த சைவ சித்தாந்தத்தில் குறிக்கப்பட்டிருக்கும் இறை அந்த சஞ்சீத வினைகளில் இருப்பதை எரிப்பார் என்ற கூற்று உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் சாதாரண ஆன்மாவாக இருந்தால் இன்னும் ஐந்து புறப்படுத்தித்தான் அந்த சஞ்சீத வினை மொத்த வினையை இறைவன் கொடுக்க ஒவ்வொரு உடம்பிலும் எடுத்து முடிக்க வேண்டும். அதற்கு பல புறப்புகள் எடுக்க வேண்டும், பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் கிரியா சாதகர்கள் பாபாஜியின், உங்களுக்கு இந்த யோகா என்பது உங்களுடைய கையில் இந்த உடம்பில் இருக்கும் போது உங்களுடைய ஆன்மாக்கு கிடைக்கப்பெற்றது. இந்த உண்மையான ஒரு வாக்கியம் சைவ சித்தாந்தத்தில் சொன்னதை மனதில் வைத்திருப்பீர்களாக இருந்தால் நீங்களே அல்லல் பட்டு அந்த சஞ்சித வினையில் இருக்கும் மொத்த வினையை பல புறப்புகளில் நீங்களே வாழ்ந்து துன்பப்பட்டு அனுபவித்து முடிக்காமல் உங்களுடைய தந்தை இறை குருவான இறைவனை அவருக்கு அந்த சக்தி இருப்பதால் உங்களுடைய பக்குவ நிலையை நீங்கள் ஆன்மீகத்தில் காட்டி உண்மை நிலையில் வாழ்ந்து ஆன்மீகத்தில் வளர்ந்து பொதுவாக எங்களுடைய சாதகர்களாக கிரியா சாதகர்களாக இருப்பவர்களுக்கு இறைக்கும் எங்களுக்கும் இடையில் சத்குரு கிரியா பாபாஜி ஒரு ஏஜென்டாக இருக்கின்றார் என்று பலமுறை என்னுடைய சொல்லில் சொல்லியிருக்கின்றேன். அவரை பாவித்து இந்த நிலையில் உலகியலில் இருந்து கொண்டு இந்த நிலையில் மேலேறுவதற்குரிய பயிற்சி தான் அவருடைய பயிற்சி. அதை செய்து சிறிது சிறிதாக இறைவனிடமும் உங்களுடைய சில சஞ்சித வினைகளை எரிக்க கொடுப்பீர்களாக இருந்தால் ஒவ்வொரு பிறப்பிலும் உங்களுடைய வினைகள் முழுத்தலையும் நீங்கள் அனுபவிக்காமலே உங்களுடைய ஆன்மீக நிலை காரணமாக இறைவனும் உங்களுக்கு உதவி செய்து தன்னிடம் உங்களை ஈர்த்துக் கொள்வார் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம். இந்த சத்சங்கத்தினுடைய சிறிய கருத்துக்களை சுருக்கமாக சொல்லுங்கள். நன்றி.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
இன்றைய சத்சங்கத்தை மிகவும் சுருக்கமாக நீங்கள் விளக்கியத்தை என்னென்ன சரியங்கள் வருகின்றது அதை மாத்திரம் கூறலாம் என நினைக்கின்றேன். முதலாவதாக நாங்கள் செய்யும் ஆசனங்களில் உடம்பை தளர்வு நிலைக்கு வருவதன் காரணத்தை மிகவும் சிறப்பாக விளக்கியிருந்தீர்கள். அதற்கு உதாரணமாக மீண்டும் மீண்டும் நினைவூட்டலின் முக்கியத்துவத்திற்கு உதாரணமாக அடிமேல் அடிவைத்தால் அம்மையில் நகரும் என்பதை கூறி சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அடுத்ததாக எந்த நிலையிலும் சுவாசத்தை அறக்கக்கூடாது என்பதன் முக்கியத்துவத்தையும், நாங்கள் ஆசனம் செய்யும் போது உடல் மனம் சுவாசம் ஒழுங்கைப்படுத்தி செய்வதன் முக்கியத்துவம் மிகவும் சிறப்பாக விளக்கப்பட்டது. அடுத்ததாக முப்பன உண்மை பற்றி செய்த சித்தாந்தத்தில் குறிப்பிடப்பட்ட உண்மை நிலை, அதற்குரிய முக்கியத்துவம், உண்மைக்கு தோற்றம் இல்லை உண்மைக்கு அறிவில்லை என்பது சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அது மாத்திரமல்ல, பொருட்கள் இரண்டு நிலையில் செயல்படவில்லை என்பதையும் காட்டியிருந்தார்கள். காரண நிலை, உபமானம், பொது இயல்புகள், ஐந்தொழில்கள், உண்மை நிலை, சச்சிதானந்த நிலை, பசுநிலை, ஆன்மீகத்தின் நாடு முன்னோர் செல்வதற்கு முக்கியம், பசுவின் உண்மை நிலை என்பனவற்றை சிறந்த முறையில் அதிபதி பாசம் முப்பது உண்மையை விளக்கியிருந்தீர்கள். மிகவும் நன்றாக இருந்த இந்திய சச்சங்கத்தில் இறுதியாக வினைக்கொள்களை பற்றி ஆகாமியர்கள் இப்பிரதியில் செய்யும் வினையனவும் நிகழ்காலத்தில் நடப்பவை, சஞ்சித வினை பூணகுழப்பில் செய்தவை, இறந்த காலத்தில் பிராப்த வினை பற்றிய மிக சிறந்த விளக்கம் தரப்பட்டது. இந்த கர்ம வினைக்கொள்ளையை பற்றி அவரவர் தங்களுடைய கர்ம வினைகளை அனுபவித்திருக்கும் போது சிந்திக்கிறார்கள். அதன் பார்க்க ஏற்கனவே இந்த கிரியாசாதகர்கள் இந்த வினைக்கொள்ளைகளை நன்றாக தெரிந்து அதற்குரிய முறையில் பயின்று அதனுடைய பலனை பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு இச்சஞ்சனத்தை நடத்திய பாபாஜிக்கும் கருவியா இருந்த உங்களுக்கும் கலந்து கொண்ட அன்பன் அனைவருக்கும் நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமகோம். நன்றி இறைவனையா. அப்படியே மியூட்டில் இருங்கள். அடுத்ததாக இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா இருக்கின்றீர்கள். உங்களுடைய இன்றைய சத்தங்க கருத்தை மக்களுக்கு கொடுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
இன்றைய சத்சங்கம் ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கமாக அமைந்திருக்கிறது. இந்த உடல தளத்துற என்ற ஒரு ஆசன பயிற்சியில நீங்க நல்ல தெளிவான பதில் கொடுத்தீங்க. அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது ஏன் நம்ம செய்யறோம் என்ற ஒரு விஷயத்துக்கும் நல்ல ஒரு சிறப்பான பதில கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பு. சாதகர்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்துருக்கீங்க. அதை தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். அது நல்ல சிறப்பாக நீங்க அதுக்கு பதில் கொடுத்து செய்ததுக்கு ரொம்ப என்னுடைய பாராட்டு பாபாஜியுடைய திருவருளால். அதே மாதிரி சைவ சித்தாந்த முப்பொருள் விளக்கத்தை பற்றிக்கு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான விளக்கம். இதை விட ஒரு சிறப்பான விளக்கம் வந்து பாபாஜி கருணை வந்து அளப்பெரிய கருணை என்றத நான் உணர்றேன். அருமையான விளக்கம் வந்து கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். சக்கரை பொங்கலை சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த இனிப்பினுடைய ருசி தெரியும். சக்கரை பொங்கல் சொன்னா இனிக்கும் தெரியும். அது நல்ல ஊமானம். அந்த ஊமானத்துல இறைவன் எவ்வளவு கருணையானன்றத ரொம்ப நான் அந்த பாயிண்ட்டுக்கு வந்து புடிச்சுக்கிட்டேன். வினை பயன் கண்டிப்பா அனுபவிச்சியா தீர்ந்ததுன்றது சைவ சித்தாந்தம் சொல்லுது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இருந்தாலும் இறைவனுடைய பார்வைக்கு போன பிறகு ஒரே கருத்தான் சொல்லும், கருணையே சொல்லும். ஆனா சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லல. அதுக்கு முதல் உதாரணம் கருணையே கடலான இறைவன். அந்த நிலையில இறைவன் இருக்கிறனால அவனை நோக்கி போகக்குள்ள நமக்கு கருணை காட்டுகின்றார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுக்குதான் நம்மளுடைய மதத்துல இறைவனுக்கு கருணாமூர்த்தி, சிவபெருமானுக்கு கருணாமூர்த்தின்னு ஒரு பேர் வந்திருக்கு. அதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் சொல்லிருக்காங்க. அந்த எரிக்கப்படக்கூடியது என்ற விஷயம் இருக்குன்னா நம்மள மாதிரி கிரியா பண்றது, சரணாகதி ஆவறது, மிகப்பெரிய பக்தி நிலையில இருக்கிறது, அவங்களுக்கு எல்லாம் இறைவனால கருணை காட்டப்படுகிறது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நீங்க அடிப்படையாவே பாத்துக்கலாம். மனிதனா பிறந்தவங்க மகானா ஆவறாங்கன்னா எவ்வளவு மனிதர்கள் பிறக்கிறாங்க இறக்குறாங்க. அதுல ஒரு சில பேர் வந்து மகானா ஆவறாங்கன்னா அந்த இறைவனுடைய கருணை இருந்தனால்தான் அவங்க மகானாக ஆக முடிஞ்சது என்றதை இது கண்கூடா நம்ம பார்க்கலாம். வள்ளலார் எடுத்துக்கலாம், பாபாஜி எடுத்துக்கலாம், இன்னும் எத்தனையோ மகான்மார்களை நம்ம குறிப்பிடலாம். அதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம். அதுக்கு நல்ல ஒரு நம்ம கிரியா பண்றதுக்கு பலன் இருக்குதுன்றதுக்கு இன்றைய சத்சங்கம் ஆணித்தரமான ஒரு அமைஞ்ச ஒரு சத்சங்கம். என்னுடைய உணர்வு நிலையில நான் சொல்றேன், இது ஒரு அருமையான சத்சங்கமாக அமைந்ததற்காக முதல் நன்றி பாபாஜிக்கு, அடுத்த நன்றி அத கருவியா பயன்படுத்தினவருக்கு, அடுத்த நன்றி அதை கேட்டு உணர்ந்தவங்களுக்கு, எனக்கு சேர்த்து. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். நன்றி கார்த்திகேயன் ஐயா.